ஈழத்துக்கு இளைக்கரை ஒரு வரலாற்று பார்வை. வரலாற்றுக்கு முற்பட்ட இலங்கை. எழுத்தாளர் விவேகானந்த ராஜா துலாஞ்சனன். எழுதப்பட்ட ஆவணங்களே வரலாற்றுக்கு ஆதாரம். எழுத்து கிடையாத காலத்தில் வேறு தொல்லியல் மானுடவியல் எச்சங்களை கொண்டு கட்டமைக்கப்படும் போது அது முன்னை வரலாறு என்று அழைக்கப்படும். முன்னை வரலாற்றின் குறைந்தபட்ச எல்லை என்பது அங்கு எழுத்து சான்று கிடைத்த காலமே. நாம் வரலாறை எப்போதும் மனிதனை மையமாக கொண்டு வரைவதால் ஒரு நாட்டின் முன்னை வரலாறானது அங்கு முதல் மாந்தன் தடம் பதித்த காலத்திலிருந்து அங்கு கிடைத்த முதல் எழுத்து சான்று வரையான காலம் என்று மதிப்பிடப்படுகிறது. முன்னை வரலாற்று காலமானது மனிதன் அந்தந்த இடங்களில் குடியேறி தன் வரலாற்றை எழுத்தில் பொறிக்க ஆரம்பித்த காலத்தை பொறுத்து இடத்துக்கிடம் நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்றது. உதாரணமாக ஆஸ்திரேலிய கண்டத்தில் இற்றைக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் குடியேறிவிட்டான். ஆனால் ஆஸ்திரேலிய பழங்குடிகளின் மொழிகளுக்கு எழுத்து இருக்கவில்லை. அங்கு முதல் காலனித்துவ குடியேற்றம் ஏற்பட்ட 1788 தான் ஐரோப்பிய குடியேறிகளின் மூலம் எழுத்து ஆரம்பமானது. எனவே ஆஸ்திரேலியாவின் முன்னை வரலாறு 1788 முடிவடைகின்றது. இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரை முன்னை வரலாற்று காலமானது அங்கு இன்றைய மனிதன் குடியேறிய இற்றைக்கு 1,000,000 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கி அங்கு எழுத்து பொறிப்புகள் கிடைக்கின்ற போமு 500 முடிவடைகின்றது. இற்றைக்கு சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் புத்தோல் மாந்தனின் வருகையுடன் ஆரம்பமாகும் இலங்கையின் முன்னை வரலாற்று காலம் பிராமி கல்வெட்டுகள் கிடைக்க ஆரம்பிக்கும் சுமார் 500 முடிவடைகின்றது. இலங்கையில் முன்னை வரலாற்றின் தொடக்கம். மனித இனம் உலகில் தோன்றியதும் அது உலகமெல்லாம் பரந்ததும் மிகுந்த சிக்கலான அதேவேளை மர்மம் மிகுந்த விஞ்ஞான கருதுகோள்களுள் ஒன்று. பொதுவாக சொல்லப்படும் மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்ற சொலவடியை விட குரங்கும் மனிதனும் தங்களுக்கு பொதுவான ஒரே மூதாதையிலிருந்து கூர்பால் தோன்றின என்று சொல்வதே சரி. இந்த பொது மூதாதைக்கு மாமந்தி என்று பெயர். மாமந்தியிலிருந்துதான் மனிதனும் சிம்பன்சி, கொரில்லா, ஒரங்குட்டான் உள்ளிட்ட குரங்கு இனங்களும் தோன்றின. ஹோமோ சேப்பியன்ஸ் என்பது இன்றைய மனிதனை குறிக்கும் அறிவியற் பெயர். மனிதனைப் போல ஹோமோ பேரினத்தைச் சேர்ந்த பல மாந்த மூதாதைகள் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். நியாண்டதால் மாந்தன், நிமிர் மாந்தன், டெனிசோவ மாந்தன் முதலிய இந்த மாந்த மூதாதையரை தொல் மாந்தர் என்பது வழக்கம். இந்த ஹோமோ பேரினத்தைச் சேர்ந்த மாந்தர் உலகில் 2.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றினர். ஹோமோ பேரினத்தில் 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றி 100,000 ஆண்டுகளுக்கு முன் மறைந்த நிமிர் மாந்தன் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறிய முதல் தொல்மாந்தனாக கருதப்படுகிறான். நிமிர் மாந்தரது உயிர் சுவடுகள் ஐரோப்பா, வியட்நாம், இந்தோனேசியா உள்ளிட்ட பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இன்றைய புத்தோல் மாந்தன் அல்லது ஹோமோ சேப்பியன்ஸ் இற்றைக்கு 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்பிரிக்காவில் தோன்றி உலகெங்கும் பரவினான். எவ்வாறெனினும் தொல்மாந்தன் என்றதும் நம் கற்பனையில் தோன்றுகின்ற அவர்கள் குகையில் அம்மடமாக வாழ்ந்த காட்டு மிராண்டிகள் என்ற சித்திரம் தவறு என்பதை சமகால ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. நிமிர் மாந்தனே முதன் முதலில் தீயை கண்டுபிடித்து பயன்படுத்தியவன். நிமிர் மாந்தரும் ஐரோப்பா, தென்மேற்கு ஆசியா, உஸ்பெகிஸ்தான் பகுதிகளில் 400,000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றி 40,000 ஆண்டுகளுக்கு முன்வரை வாழ்ந்து மறைந்த நியாண்டதால் மாந்தரும் உணவை பதப்படுத்தி வைக்கவும் ஆடை நெய்யவும் கடலோடி மீன் பிடிக்கவும் காயங்களை குணப்படுத்தவும் அறிந்திருந்தனர். நிமிர் மாந்தர் மற்றும் நியாண்டதால் உயிர் சுவடுகளிலிருந்து அவர்கள் கலை உணர்வு மிகுந்தவர்கள் என்பதும் அரிய மணிகளை சேமித்து அலங்கரிக்கும் வழக்கம் அவர்களிடம் இருந்தது என்பதும் அறியப்பட்டிருக்கிறது. நியாண்டதால்கள் புல்லாங்குழல் முதலிய இசைக்கருவிகளை உருவாக்கி பயன்படுத்தியதுடன் 65,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சில பழங்கற்கால ஓவியங்கள் நியாண்டதால் மாந்தரால் வரையப்பட்டவையாக கருதப்படுகின்றது. மிக குறைவான சான்றுகளிலிருந்து அவர்கள் தொடர்பாடலுக்கென மொழியை பயன்படுத்தி இருக்கக்கூடும் என்பதும் சமய நம்பிக்கைகளை கொண்டிருந்திருக்கலாம் என்பதும் கூட ஊகிக்கப்படுகிறது. புத்தள் மாந்தன் இற்றைக்கு 3,00,000 ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் தோன்றினான். அவனது குறிப்பிடத்தக்கதும் முக்கியமானதுமான ஆசியாவுக்கான பரம்பல் 70,000 தொடக்கம் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்றது. இன்றைய ஆப்பிரிக்காவுக்கு வெளியே உள்ள சகல புத்தள் மாந்தரும் இந்த இறுதி புலம்பெயர்வின் பிரதான விளைவே என்றே பெரும்பாலான ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நிமிர் மாந்தன், நியாண்டதால் மாந்தன் ஆகியோருடன் இடைத்தாக்கம் புரியும் வாய்ப்பு புத்தள் மாந்தனுக்கு கிடைத்திருக்கும் என்பதால் ஏனைய மாந்த இனங்களின் மறைவுக்கு இவன் காரணமாக இருக்கக்கூடும் என்றும் நம்பப்படுகின்றது. இந்திய துணைக்கண்டத்தில் தொல்மாந்தன் எப்போது குடியேறினான் என்பது சரியாக தெரியவில்லை. நிமிர் மாந்தன் இங்கு 2 அல்லது 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறியிருக்கலாம் என்று பாகிஸ்தானில் கிடைத்த கல்லாயுதங்களை கொண்டு ஊகிப்பார்கள். தொல்மாந்தரின் மறைவுக்கு அதுவும் ஒரு காரணம் என சிலர் ஊகிப்பர். எவ்வாறெனினும் தமிழகத்தின் அந்தரம்பாக்கத்தில் கடந்த 2017 கிடைத்த தொல்லியல் எச்சங்கள் இந்திய துணைக்கண்டத்தில் புத்தள் மாந்தன் அல்லது தொல்மாந்தன் 2.85 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே குடியேறியிருக்க வேண்டுமென்று ஊகிக்க வைக்கின்றன. ஆனால் தெற்காசியாவிலேயே திருத்தமாக காலம் கணிக்கப்பட்ட மாந்த உயிர்ச்சுவடு என்று புகழ்பெற்ற பலாங்கொடி மனிதன் எச்சங்கள் இலங்கையில் இரத்தினபுரிக்கு அண்மையில் உள்ள பலாங்கொடியிலேயே கண்டறியப்பட்டன. இவை இற்றைக்கு 40,000 ஆண்டுகள் முற்பட்டவை. பெல்லன்பிந்தி பலசை, பாத்ததொம்பலேனை உள்ளிட்ட இடங்களில் இருந்த குகைகளில் பலாங்கொடி மனிதனின் எச்சங்கள் கண்டறியப்பட்டன. பாத்ததொம்பலேனையில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்களிடையே அம்பு அல்லது வேல்முனிகளென எண்ணத்தக்க கல்லாயுதங்கள், நெருப்புக்கோழி முட்டையோட்டிலிருந்து தயாரான மணிகள் என்பன குறிப்பிடத்தக்கவை. பலாங்குடிக்கு வெளியே சுமார் 3,500 பேர் ஒரே நேரத்தில் வசித்திருக்கக்கூடிய தெற்காசியாவின் மிகப்பெரிய இயற்கை குகையான கல்லத்துறை பாகியன் குகையிலும் பலாங்குடி மனிதனின் எச்சங்கள் கண்டறியப்பட்டன. எச்சங்கள் கண்டறியப்பட்ட இடங்களில் மாத்திரமன்றி இவர்கள் இலங்கை தீவு முழுவதும் பரந்து வாழ்ந்தனர் என ஆய்வாளர்கள் சொல்கின்றனர். இவர்கள் பெரும்பாலும் கடல் மட்டம் தாழ்ந்து இந்திய பெருநிலம் இலங்கையோடு இணைந்திருந்த போது அல்லது கடல்வழி பயணத்தின் மூலம் இலங்கை தீவை வந்தடைந்திருக்கலாம். கற்காலம். முன்னை வரலாற்றை கற்காலம், இரும்பு காலம், வெங்கல காலம் என்று பிரிப்பது உலகளாவிய ஆய்வு நடைமுறை. இலங்கையில் கற்காலத்தின் முடிவிலேயே எழுத்துச் சான்றுகள் கிடைக்க ஆரம்பிப்பதால் இலங்கையின் இரும்பு காலத்தையும் வெங்கல காலத்தையும் தனித்து ஆராய தேவையில்லை. எனினும் இலங்கையின் தொடக்க இரும்பு காலம் பற்றி விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்காப்பு, குடியிருப்பு, அலங்காரம் முதலிய பல்வேறு தேவைகளுக்காக கல்லை உடைத்து பல்வேறு பொருள்களை புத்தள் மாந்தன் அமைக்க ஆரம்பித்த காலம் கற்காலம். கல்லை உடைப்பதற்கு தீயை கையாளும் மனிதனின் இயலுமை பெருமளவு உதவியது. பாறைகளை சூடாக்கி நீரை ஊற்றி குளிர்வித்து அவற்றை வெடிக்க செய்வதன் மூலமோ மர ஆப்பு அல்லது வேறு கற்களை செருகி அடித்து பிளப்பதன் மூலமோ இந்த கல்லாயுதங்கள் உருவாக்கப்பட்டன. இலங்கையின் கற்காலம் இற்றைக்கு முன் 3,500 ஆண்டுகள் வரை நீடித்திருந்தது. இதை பழம்பாறை காலம், நடுப்பாறை காலம், பூம்பாறை காலம் என்று 3 பிரிப்பர். பழம்பாறை காலம் எளிமையான கல்லாயுதங்களையும் கல்லணிகளையும் மாந்தன் பயன்படுத்த தொடங்கிய காலம். இலங்கையில் இது இற்றைக்கு முன் 3,00,000 ஆண்டுகளில் தொடங்கி
35,000 ஆண்டுகள் வரை நீடித்தது. பழம்பாறை கால சான்றுகளில் முக்கியமானது பளிங்கு கல்லில் செய்யப்பட்ட ஆயுதங்களும் ஆபரணங்களும். இவை இலங்கை முழுவதும் பரவலாக கிடைத்துள்ளன. கிளிநொச்சி இரணை மடுவில் கிடைத்த பழம்பாறை கால எச்சங்கள் நன்கு ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. இக்கால மக்கள் வேடுவோர் சேகரிப்போராக நாடோடி வாழ்க்கை வாழ்ந்ததுடன் இவர்களுக்கு சமய நம்பிக்கை இருந்ததாகவும் இறப்போரை புதைக்கும் வழக்கம் தோன்றிவிட்டதாகவும் நம்பப்படுகின்றது. இலங்கையில் ஒப்பீட்டளவில் வடக்கு மற்றும் தென்கிழக்கு உலர்வலய பகுதிகளில் இந்த தொல்மாந்தர் வாழ்ந்திருப்பதற்கான அதிக சாத்தியங்கள் காணப்படும் போதும் கீழைக்கரையில் அவர்களது வதிகை தொடர்பாக விரிவான ஆய்வுகள் எதுவும் இடம்பெறவில்லை. இலங்கையின் நடுப்பாறை காலம் இற்றைக்கு முன் 34,000 ஆண்டுகளில் தொடங்கி இற்றைக்கு முன் 5,000 ஆண்டுகளில் முடிவடைகின்றது. இக்காலத்து கல்லாயுதங்களும் அணிகலன்களும் நுட்பமும் திருத்தமும் பெறுகின்றன. செதுக்கப்பட்ட பூகோள வடிவ குறுணி கற்கள் இந்த காலத்தில் அதிகம் கண்டறியப்பட்டதால் நடுப்பாறை காலம் குறுணி கற்காலம் என்றும் அழைக்கப்படும். ஐரோப்பாவை விட பழமையான குறுணி கற்கள் இலங்கையிலேயே கிடைத்துள்ளன. நாடோடியாக திரிந்த பழம்பாறை கால மாந்தனை விட நடுப்பாறை கால மாந்தன் சிற்சில இடங்களில் குறிப்பிட்ட நாள் தங்கியிருக்க ஆரம்பிக்கின்றான். நாம் முன்பு பார்த்த பலாங்கொடி மனிதன் இந்த காலத்தை சேர்ந்தவன்தான். பலாங்கொடி மனிதன் வாழ்ந்த பாகியன்கல் மலையில்தான் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே மிக பழைய வில்லம்பு பயன்படுத்தப்பட்டதற்கான சான்று கிடைத்தது. நாய், கோழி, பன்றி முதலியவற்றை நடுப்பாறை கால மாந்தனே வீட்டு வளர்ப்புக்கு பயன்படுத்த ஆரம்பித்தான். வேடுவர், சேகரிப்போர், மீன்பிடிப்போராக விளங்கிய மாந்தர் விவசாயத்தையும் விலங்கு வளர்ப்பையும் கற்றுக்கொண்டு நிரந்தர குடியிருப்புகளை உருவாக்கி கொண்ட காலம் பூம்பாறை காலம். நெடுநாள் தங்கியிருப்பதற்கும் பொருட்களை சேமித்து வைக்கவும் உதவியாக மட்பாண்டங்கள் அதிகளவில் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. இக்காலத்தில் செப்பு பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகளும் கிடைப்பதால் பூம்பாறை காலத்தை செப்பு பாறை காலம் என்றும் அழைப்பதுண்டு. பெரிய கற்கள் வெட்டப்பட்டு நினைவு சின்னங்களும் வழிபாட்டு பொருட்களும் அமைக்கப்பட ஆரம்பித்த காலமும் இதுதான். பூம்பாறை காலத்திலிருந்து வரலாற்று காலமான போமு 200 ஆண்டு வரை அமைக்கப்பட்ட மாப்பாறை அமைப்புகள் தென்னகத்திலும் இலங்கையிலும் கண்டறியப்பட்டுள்ளன. இலங்கையின் பூம்பாறை காலம் இற்றைக்கு முன் 5,000 1,000 ஆண்டுகள் வரை என்று மதிப்பிடப்படுகின்றது. இலங்கைக்கும் தென்னகத்துக்கும் பூப்பாறை கால சான்றுகள் தொடர்பில் நிரம்ப ஒற்றுமைகள் கண்டறியப்பட்டுள்ளன. பூப்பாறை காலத்தில் போமு 1800 தயாரிக்கப்பட்ட செம்பாலான கலைப்பொருட்கள் மன்னார் மாந்தையில் கண்டறியப்பட்டுள்ளன. மாந்தைக்கு மேலதிகமாக அனுராதபுரம், பொன்பரப்பி, சிகிரியா உள்ளிட்ட இடங்களில் பூப்பாறை கால சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. விலங்குகளின் வீட்டு வளர்ப்பு இயல்பாகியமை, நிரந்தர வசிப்பிடங்கள், நெற்பயிர் செய்கை என்பன பூப்பாறை காலத்தின் முதன்மை அடையாளங்கள். ஈமச்சடங்குகள் மற்றும் வானியல் நோக்கம் என்று ஊகிக்கப்படும் பெரும் பாறைகளும் இக்காலத்தில் அமைக்கப்படலாயின. கீழைக்கரையில் வட அந்தத்தில் வாகரை பகுதியில் பூப்பாறை காலத்துக்குரிய பெரும் பாறைகள் சிலவற்றை க தங்கீஸ்வரி அடையாளம் கண்டிருந்தார். அங்கு கதிரவழியில் இருந்த குரங்கு படையெடுத்த வேம்பு என்ற இடத்தில் கற்பதுக்கைகள், கற்கிடைகள் என்பன அவரால் அவதானிக்கப்பட்டிருந்தன. தென் அந்தத்தில் பாலகை, உகந்தை பகுதியிலும் பெரும் பாறைகள் அவதானிக்கப்பட்டுள்ளன. 1880 சம்மாந்துறை கருகே மல்கம்பிட்டியில் கல்மூடி கொண்ட ஈமத்தாளிகை ஒன்றை கியூ நெவில் கண்டுபிடித்தார். இவை பூப்பாறை காலத்தின் இறுதியில் பயன்பட்டிருக்க கூடும். தொடரும்.